அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் வங்கதேசத்தில் மதச்சார்பற்ற கருத்துக்களை தெரிவித்து வந்த வலைப்பதிவரான நீல் என்பவர் தலைநகர் டாக்காவில் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்தி, இலங்கை ரக்பி விளையாட்டு வீரர் வாசிம் தாஜுதீனின் மரணம் தொடர்பாக தம் குடும்பம் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக மஹிந்த் ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருப்பது குறித்த செய்தி, தமிழ்நாட்டில் கல்வி கடன் பெற்ற மாணவியின் குடும்பத்தினரை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பொதுத்துறை வங்கியின் செயல் மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது குறித்த செய்தி,
எஜுகேஷன் லோன்ல வாங்கினது பொண்ணு, இந்த பொண்ணு படத்தை வந்து இந்த மாதிரி போட்டு மிஸ்ஸிங் டிஃபால்ட்னு போட்டா அந்த பொண்ணுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுறது, அந்த கான்செப்டும் இருக்குல்ல. அதனால எஜுகேஷன் லோனு, அக்ரிகல்ச்சர் லோன்
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
பங்களாதேஷில் கணினி வலைப்பின்னலில் தமது நாத்திய கருத்துக்களை எழுதி வந்த இன்னொரு வலைப்பதிவர் வெட்டிக் கொல்லப்பட்டிருக்கிறார். நிலோய் நீல் என்ற புனைப்பெயரில் கருத்துக்களை பதிவு செய்து வந்த நிலாத்ரி சௌத்ரி இவ்வாண்டில் கொல்லப்பட்ட 4வது பிளாகர் வலைப்பதிவர் இவராவார். சிறுபான்மை இந்துக்கள் குடும்பத்தைச் சேர்ந்த இவருடைய உடல் தலைநகர் டாக்காவில் உள்ள இவருடைய இல்லத்தில் காணப்பட்டது. இஸ்லாம் உட்பட எல்லா மதங்களிலும் அடிப்படைவாதத்தை கண்டித்து இவருடைய பதிவுகள் இருப்பதாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பங்களாதேஷ் நாட்டில் வலைப்பதிவாளர்கள் கவனித்திருந்தார்கள். தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நிலோய் நீல் பங்களாதேஷ் போலீசாரிடமும் முறையிட்டிருந்தார்.
புதன் அன்று சிரியாவின் நகரம் ஒன்றை கைப்பற்றிய இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் அந்நகரைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்களை கடத்தியுள்ளனர். தற்போது அம்மக்களின் நிலை குறித்த கவலை எழுந்துள்ளது. சிரியாவின் மத்திய மாகாணமான ஹோம்ஸில் உள்ள கரியாட்டின் நகரை கைப்பற்றிய இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டவர்களில் பல கிறிஸ்தவர்கள் இருப்பதாக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சிரிய அரசுடன் இணைந்து செயல்படும் குடிமக்களின் பட்டியல் ஒன்று இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளிடம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டின் முற்பகுதியில் வடகிழக்கு சிரியாவில் அஸ்ரியன் கிறிஸ்தவர்கள் இனத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்களை IS பிரிவினர் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கின்றனர். அவர்களின் நிலை குறித்த எந்த தகவலும் இதுவரை தெளிவாக தெரியவில்லை.
கிரேக்க நாட்டில் இப்போது நிலவும் அகதிகள் பிரச்சினை ஒரே குழப்பகரமானதாகவும் தாங்குடாத வேதனையாகவும் இருப்பதாக UNHCR அகதிகளுக்கான ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியொன்றை கையாள்வதற்கு அவசர நடவடிக்கை தேவை என்றும் அமைப்பு கோரியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ள UNHCR நடவடிக்கைகளை ஒன்றிணைக்க தனியொரு அமைப்பை கிரேக்க நாடே உருவாக்கி இந்த விஷயத்தில் முன்னின்று நடத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறது. இந்த ஆண்டில் இதுவரை 124,000 பேர் வந்து கிரீஸில் இறங்கியிருக்கிறார்கள் என்றும் ஜூலை மாதத்தில் மட்டும் 50,000 பேர் வந்தார்கள் என்றும் இவர்கள் 90% சிரியா ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து வந்தார்கள் என்றும் UNHCR அறிவித்திருக்கிறது.
தாய்லாந்தில் மன்னரை அவமதிக்கும் கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட 2 பேருக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2 தனித்தனி வழக்குகளில் ஹோட்டல் தொழிலாளி ஒருவருக்கு 28 வருடங்கள் சிறை தண்டனையும் சுற்றுலா தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போங்ஷக் என்பவருக்கு 30 வருடங்கள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலில் அதிக ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு தமது தவறை ஒப்புக்கொண்டதை அடுத்து சிறை தண்டனை பாதியாக குறைக்கப்பட்டது. ராணுவ ஆட்சி வருவதற்கு முன்பாக அரச குடும்பத்தினரை அவமதிப்பதற்கு எதிரான சட்டத்தின் கீழ் 2 வழக்குகள் மட்டுமே விசாரிக்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது அந்த எண்ணிக்கை 56 உயர்ந்திருப்பதாகவும் ஐலா என்ற குழு தெரிவிக்கிறது.
நோர்வே நாட்டின் தொழிற்கட்சியின் இளைஞர் அணியினர் நூற்றுக்கணக்கானோர் யுட்டோயா என்ற தீவுக்கு திரும்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த யுட்டோயா தீவில் தான் இவர்கள் 4 வருடங்களுக்கு முன்னர் கோடை முகாம் ஒன்றை நடத்துவதற்காக முற்பட்ட போது அண்டர்ஸ் பிரேவிக் என்ற வலதுசாரி தீவிரவாதி ஒருவன் சாட்டு மேனிக்கு சுட்டதில் 70 பேர் குறிப்பாக பதின்ம பராயத்தினர் கொல்லப்பட்டார்கள். அண்டர்ஸ் பிரேவிக்கின் விரியாட்டம் முடிந்த பின்னர் நடக்கும் முதலாவது வைபவத்தில் நேட்டோ தலைமைச் செயலர் ஸ்டோல்டன்பர்க் நேரிலே கலந்து கொள்கிறார். 4 வருடங்களுக்கு முன்னர் தாக்குதல் நடந்த நேரத்தில் திரு ஸ்டோல்டன்பர்க் நோர்வேயின் பிரதமராக பொறுப்பு வைத்தார். தாக்குதலில் உயிர்நீத்தவர்களின் பெயர்கள் வயல்கள் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் ஒன்றை இவர்கள் பார்விடுவார்கள். யூட்டோலாவில் எல்லோர் சென்றையும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது. கொலையாளி பிரேவிக்கு நீதிமன்றம் 21 வருட கால சிறை தண்டனை வழங்கியிருந்தது.
ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஒரு பெரிய லாரி வெடிகுண்டு வெடித்ததில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 250 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். அதில் பலர் உடைந்த கண்ணாடி சில்லுகளால் காயமடைந்துள்ளனர். தலைநகர் காபூலின் வீதியில் ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திய இந்த வெடிகுண்டின் சத்தம் அந்நகரம் முழுவதிலும் உணரப்பட்டது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்திகள். வங்கதேசத்தில் மதசார்பற்ற கருத்துக்களை தெரிவித்து வந்த வலைப்பதிவரான நீலோய் நீல் என்பவர் தலைநகர் டாக்காவில் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இதுகுறித்த மேலதிக பிபிசி விவரங்களை தமிழில் தருகிறார் சங்கீதா ராஜன்.
வங்கதேசத்தில் மதசார்பற்ற கருத்துக்களை தெரிவித்து வந்த வலைப்பதிவரான நீலோய் நீல் என்பவர் தலைநகர் டாக்காவில் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டிருக்கிறார். டாக்காவின் கோரன் பகுதியில் உள்ள தனது வீட்டில் நீல் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்தது. வங்கதேசத்தில் இஸ்லாமிய கடும்போக்குவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களால் ஒரே ஆண்டில் கொல்லப்பட்டிருக்கும் 4வது வலைப்பதிவர் இவராவார். வலைப்பதிவரான நீல் இம்மாதிரியான கடும்போக்குகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து வந்தார் என அந்நாட்டில் இயங்கி வரும் பங்களாதேஷ் பிளாகர் அண்ட் ஆக்டிவிஸ்ட் நெட்வொர்க்கின் தலைவரான இம்ரான் சர்க்கார் பிபிசியிடம் தெரிவித்தார். வாடகைக்கு வீடு தேடுவதாக கூறிக்கொண்டு 6 பேர் நீலின் வீட்டிற்குள் நுழைந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. அவர்களில் 2 பேர் நீலை ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்று கொலை செய்தனர் என காவல்துறை துணை ஆணையர் முண்டஷிருல் இஸ்லாம் தெரிவித்தார். அந்த நேரத்தில் அவரது மனைவியும் அதே வீட்டில் வேறொரு அறையில் இருந்தார் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. நீல் மதசார்பற்றவர் என்பதோடு கடவுள் மீது நம்பிக்கையற்றவராகவும் இருந்தார் என்றும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொல்லப்பட்டவர்களில் 2 பேர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள். கடந்த மே மாதம் அனந்தா பிஜோய் தாஸ் என்ற வலைப்பதிவர் முகமூடி அணிந்த மனிதர்களால் சைலட் பகுதியில் கொல்லப்பட்டார். அவருக்கு ஏற்கனவே இஸ்லாமிய கடும்போக்குவாதிகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. மார்ச் மாதத்தில் வாஷிபூர் ரஹ்மான் என்பவர் டாக்காவில் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். நாத்திகத்தை பிரச்சாரம் செய்ததோடு ஓரின சேர்க்கை போன்ற விவகாரங்கள் குறித்தும் கருத்து தெரிவித்து வந்த வலைப்பதிவரான அவிஜித் ராய் பிப்ரவரி மாதத்தில் டாக்காவில் கொல்லப்பட்டார். வங்கதேசம் அதிகாரப்பூர்வமாக மதச்சார்பற்ற நாடாக அறியப்படுகிறது. இருந்தபோதும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்தும் தாக்குதல்களை அரசு கண்டுகொள்வதில்லை என்ற விமர்சனம் இருந்து வருகிறது. இந்த வருடம் நடந்த கொலைகள் தொடர்பாக இதுவரை 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சங்கீதா ராஜன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை ரக்பி விளையாட்டு வீரர் வாசிம் தாஜுதீனின் மரணம் தொடர்பாக தம் குடும்பத்தவர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் மரணம் சம்பந்தமாக தனது குடும்பத்தினர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பிபிசியிடம் கருத்துக்களை தெரிவித்த போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். வசீம் தாஜுதீனின் மரணம் சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ மீது சில ஊடக குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. இது சம்பந்தமாக கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் நாமல் ராஜபக்ஷ.
அரே தடிசை பிரதிக்ஷேப கண்ணோ முகத வாசிம் கேன அபே பவுல ஹிதவதே அபி கெதரகில அக அம்மலா சகோதரத் தேக்கட ஜீவத்துலா காலபில கெதர கெட இந்த கரைட்டி அவரு
வசீம் தாஜுதீன் எமது குடும்பத்தின் ஒரு நெருங்கிய நண்பன் என்று தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ பாடசாலை செல்லும் காலம் முதல் தான் அவரை அறிந்திருந்ததாக தெரிவித்தார். இந்த மரணம் தொடர்பாக முறையான விசாரணைகளை மேற்கொள்வதை தவிர்த்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவது நியாயமற்றதென்றும் தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ. வசீம் தாஜுதீனின் குடும்பத்தினருக்கு அநீதி ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்று தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ நியாயமான விசாரணைகளை மேற்கொள்வதை தவிர்த்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை அனுமதிக்க முடியாதென்றும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அரசியல்மயப்படுத்துவதன் மூலம் தாஜுதீனின் குடும்பத்தினருக்கு எந்தவிதமான நன்மையும் ஏற்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ. கடந்த ஆட்சி காலத்தில் வசீம் தாஜுதீனின் மரணம் வாகன விபத்தொன்றினால் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் இன்று அந்த மரணம் ஒரு கொலை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த மரணம் சம்பந்தமாக நியாயமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை இதன் மூலம் காண்பிக்கப்படுகின்றது தானே என்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் நாமல்
ராஜபக்ஷ.
இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்று விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரிகளே இன்றும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எமது ஆட்சிக்காலத்தில் போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட நபர்தான் இன்றும் அந்த பதவியை வகித்து வருகின்றார். அப்படியானால் நியாயமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாது என்று தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ, போலீசார் நியாயமாக செயற்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். தேர்தலின் போது ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு சேறு பூசுவதற்காக வசீம் தாஜுதீனின் மரணத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் சந்திரிகா இவர்களுக்கு இடையிலான தேர்தல் நேர சண்டைகள் அறிக்கை போராக வெடித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பட் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இரு நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட விசேட அறிக்கை குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடகப் பிரிவினால் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாதுகாக்க வேண்டுமென்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நாட்டு மக்களை அந்த அறிக்கையில் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள இது தொடர்பான அறிக்கை ஒன்றிலே இந்த கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரிகா குமாரதுங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகளின் தலைமை பதவிகளில் ஏற்கனவே இருந்தவர். தற்போது அக்கட்சிகளின் போஷகர் பதவிகளிலும் இருக்கின்றார். இப்படியான நிலையில் கட்சியை பாதுகாப்பதிலும் பார்க்க நாட்டை கட்டியெழுப்புவதுதான் முக்கியம் என்று தனது அறிக்கையில் அவர் கூறியிருப்பது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகளை நியாயப்படுத்தும் நோக்கமாக இருக்கலாம் என்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஊடகப் பிரிவு கூறுகின்றது. தனது தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையோ அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியையோ காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் மஹிந்த ராஜபக்சவின் ஊடகப் பிரிவு கேட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச நிர்வாகத்தின் அடக்குமுறைக்கும் துஷ்பிரயோகத்துக்கும் எதிரான ஜனவரி 8ஆம் தேதி புரட்சியை பாதுகாப்பது அவசியம் என்று சந்திரிகா குமாரதுங்க தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மஹிந்த ராஜபக்சவின் ஊடகப் பிரிவு கடுமையான அடக்குமுறை தலைமைக்கு எதிராக மக்களும் அரசியல் கட்சிகளும் கூடுவதில்லை. ராஜபக்சவை சுற்றி மக்களும் அரசியல் கட்சிகளும் தற்போது கூடியிருப்பது அது குற்றமல்லாத நிர்வாகம் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகின்றது என்று அந்த பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களும் அரசியல் கட்சிகளும் கேட்டுக்கொண்டதன் காரணமாகவே நாடாளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச போட்டியிடுகின்றார் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். கட்சித் தலைவர் மைத்ரிபால சிறிசேனாவின் அனுமதியின்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டங்களை கூட்டுவதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று நீடித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கட்சித் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அனுமதியின்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டங்களை கூட்டுவதை தடை செய்து பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவை மேலும் நீடிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. தேர்தலுக்கு முன்பு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை கூட்டுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சார்பான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வரும் நிலையில் இந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் மத்திய குழுவின் உறுப்பினர் பிரசன்ன சோலங்க ஆராய்ச்சி தாக்கல் செய்த மனு ஒன்றை ஆராய்ந்த நீதிமன்றம் இன்றைய தினம் வரை சம்பந்தப்பட்ட தடை உத்தரவை பிறப்பித்தது. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கட்சியின் செயலாளர் அனுர பிரியதர்ஷன யாப்பா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு கால அவகாசம் பெற்றுத்தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். இதன்படி ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு எதிர்வரும் 24ஆம் தேதி வரை கால அவகாசம் பெற்றுக் கொடுத்த நீதிபதி அன்றைய தினம் வரை சம்பந்தப்பட்ட தடை உத்தரவை நீடிப்பதாக அறிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்புக்கமைய கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை கூட்டும் அதிகாரம் கட்சி தலைவர் என்ற முறையில் ஜனாதிபதிக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்சி தலைவரின் அனுமதியின்றி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு சிலர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள மனுதாரர் இவ்வாறு கூட்டப்படும் கட்சியின் மத்திய குழு கூட்டம் சட்ட விரோதமானதென்று தீர்ப்பொன்றை வழங்குமாறு கோரியே இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இந்திய செய்திகள். தமிழகம் வந்திருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவரது வில்லத்தில் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவரது போயஸ் தோட்ட இல்லத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழகம் தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றையும் பிரதமரிடம் ஜெயலலிதா அளித்தார். ஆகஸ்ட் 7ஆம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக அறிவிப்பதற்கான விழா சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலையில் சென்னை வந்தார். அவரை சென்னை விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் ரோசையா, முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோர் நேரில் சென்று வரவேற்றனர். இதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட நரேந்திர மோடி நெசவாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார். இந்த விழாவில் பேசிய மோடி, நாடு முழுவதும் கைத்தறி துணியின் பயன்பாடு என்பது 15% மட்டுமே இருந்தது. அது தற்போது 20% அதிகரித்துள்ளது என்றும், கைத்தறி உடைகளை பிரபலப்படுத்த சினிமா துறையினர் முன்வர வேண்டும் என்றும் கூறினார்.
சோட்டே சோட்டே பிரயாஸ் பீ ஹமே பஹுத் படா பரிவர்த்தன் தேதே ஜைசே த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி has a major role in popularizing fashion in India. And of course, I know that Chennai is a big center of the film industry. Can our filmmaker decide that at least one out of 5 films will only use handlooms, handicrafts and khadi?
இதற்கு பிறகு போயஸ் தோட்டத்தில் இருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேசிய முக்கியத்துவம் உள்ள பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக பிரச்சினைகள் தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றையும் ஜெயலலிதா பிரதமரிடம் அளித்தார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், பெரியார் அணைக்கு மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை அளிக்க வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசிற்கு அனுமதி அளிக்கக்கூடாது, தீபகற்ப நதிகளை இணைக்க வேண்டும், பாக் நீரிணையில் தமிழக மீனவர்களுக்கு உள்ள பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த மனுவில் அடங்கியிருந்தன. இந்திய பிரதமரின் இந்த சந்திப்பு தமிழக அரசியல் அரங்கில் சலசலப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் ராமசுப்ரமணியன்,
இது வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு தான். ஜெயலலிதாவே அவருடைய வீடு தேடி போய் பார்க்கும் 2வது பிரதம மந்திரி நரேந்திர மோடி. இந்த சந்திப்பின் அரசியல் முக்கியத்துவமாக நான் பார்ப்பது, அதிமுகவிற்கு பிஜேபி ஆதரவு தேவைப்படுவதை விட பிஜேபிக்கு அதிமுகவின் ஆதரவு அதிகமாக தேவைப்படுகிறது. இன்றைய சந்திப்பின் போது அரசியல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கான முகாந்திரம் என்று நான் அப்படி கருதவில்லை. இது நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்தி முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அதிமுக எம்பிக்களின் ஆதரவை கோருவதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் பார்க்கிறேன். ஏனெனில் அரசியல் கூட்டணி என்பது பிஜேபியுடன் சேர்ந்தால் அதில் வரக்கூடிய நஷ்டம் அதிமுகவுக்கு மிக அதிகமாக இருக்கும் என்பது ஜெயலலிதாவுக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஜெயலலிதா அந்த தவறை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த சந்திப்பை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக நான் கருதவில்லை. லேண்ட் பில் வந்து உங்களுக்கு தெரியும், நில மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நில மசோதா வந்து இந்த கூட்டத்தொடரில் வரப்போவதில்லை. அதை விட முக்கியமாக அவர்கள் பார்ப்பது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் காங்கிரஸ் இடதுசாரிகள் தவிர்த்து ஒரு கட்டத்தில் ஆதரித்த அதிமுகவும் இன்று எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் அதிமுகவின் ஆதரவை பெறுவதற்காகத்தான் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன்
என்று தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளரான ராமசுப்ரமணியன்.
செய்தியை தந்தவர் முரளிதரன். இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய கட்டணோட்டம் தொடர்கிறது. மதுரையில் நேற்று நடந்த கூட்டம் ஒன்றில் 7 பட்டியலின ஜாதியைச் சேர்ந்த மக்களை இணைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று தேவேந்திர தன்னார்வலர் அறக்கட்டளை என்கிற அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. தங்கள் சமூகத்திற்குள் இடஒதுக்கீடு குறித்த விவாதம் தொடங்கியிருப்பதாகவும் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவித்து வரும் பின்னணியில் அந்த அமைப்பின் தலைவர் தங்கராஜிடம் இந்த கோரிக்கையின் நியாயங்கள் என்ன என்று கேட்டார் முரளிதரன்.
தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான பிரதிநிதிகள் மாநாடு மதுரையில் நடந்தது. இதில் அமித்ஷா அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்பதை மதுரை பிரகடனமாக வெளியிடப்பட்டது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்பது இது வந்து ஒரு 7 உட்பிரிவுகளுக்கு அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மதுரையை சுற்றி வசிப்பவர்கள் குடும்பம் என்றும், காலாடி என்பவர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும், பன்னாடி என்பவர்கள் கோயம்புத்தூர் பகுதியை வாழ்கின்றவர்களும், கடையன் என்பவர்கள் கரூர் மதுரை பகுதிகளிலே வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த தேவேந்திரகுலத்தான் என்ற சொல் தமிழகம் முழுவதும் இந்த உட்பிரிவுகள் அனைத்து பகுதிகளிலும் இந்த சொல் இருக்கிறது. 1528 பழனிச்சப்பேட்டில் குடும்பன், பன்னாடி, காலாடி, கடையன் என்ற இந்த ஐந்து வகுப்பும் 12,000 கோத்திரம் உடைத்தாராகிய தேவேந்திர வம்சத்தார் என்றுதான் பழனிச்சப்பேடு அரசு பதிவில் உள்ள பழனிச்சப்பேடு குறிப்பிடுகிறது. ஆனால் இதில் பல்லன் என்ற சொல் மட்டும் அரசாங்க பதிவில் சேர்க்கப்பட்டது. இது 12ஆம் நூற்றாண்டின் நாயக்கர் ஆட்சி காலத்தில் இந்த சொல் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சொல் வடிவம் எடுத்து இந்த சொல்லே இந்த ஜாதியினுடைய அடையாளமாக இந்த பதிவு செய்யும் பொழுது இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 மாவட்டங்களில் வாழ்கின்ற பகுதிகள் எந்த ஒரு பகுதியிலுமே வாழ்வியலில் இல்லாத ஒரு சொல். இந்த சொல் வடிவமைத்து வரும்போதெல்லாம் இந்த ஜாதி தன்னுடைய கூணி குறுகி போகக்கூடிய மனப்பான்மையர்கள் இதனுடைய வாழ்வில் இல்லாத பெயர். ஒரு குடும்பமார் என்று ஒருவரை சொல்லும் போது அவனுக்கு பிரச்சனையாக இல்லை, ஒரு பன்னாடி என்று சொல்லும் போது பிரச்சனையாக இல்லை, அதே பல்லன் என்று சொல்லும் போது மட்டும் அவனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அது சாதியினுடைய அடையாளமாக இல்லை என்பதுதான் அவனுக்கு பிரச்சனை.
தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை எங்கள் 7 ஜாதிக்கும் சேர்த்து சூட்ட வேண்டும் என்று நீங்கள் கோரியிருப்பதன் மூலம் இடஒதுக்கீடிலிருந்து நீங்கள் வெளியே வர விரும்புகிறீர்கள், ஒடுக்கப்பட்டோர் என்ற இடஒதுக்கீடிலிருந்து நீங்கள் வெளியே வர விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது, அது உண்மையா?
தமிழகத்தை பொறுத்தவரையும் இன்றைக்கு சாணான் என்ற சாதி நாடாளி என்று மாற்றப்பட்டது போல் 29 பெயர்களை இணைத்து முத்தரையர் என்ற சாதியின் பெயரில் அழைக்கப்பட்டது போல், 16 பெயர்களை ஒருங்கிணைத்து கொங்கு வேளாளர் என்று அறிவித்தது போல், இப்படி பல பெயர்களை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டது என்பது இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றில் யதார்த்தம், இது உண்மை. ஆனால் இடஒதுக்கீடுக்கும் இந்த இணைப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இது வாழ்வியல் உயர்வுக்கான அடையாளம் என்ற உயர்வுக்கான அடையாளம் என்று சொல்வதனால் இவர்கள் இடஒதுக்கீடை விட்டு வெளியே போகிற எண்ணம் இவர்களிடம் இருப்பது எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருப்பதாக எல்லாரும் பதிவு செய்கிறார். ஒரு அருந்ததீர் என்ற எண்ணம் வந்தவுடனே தனக்கான உயர்வு கிடைத்ததாக அந்த சாதிக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அந்த எண்ணம் என்பது இடஒதுக்கீடுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த உயர்வு மனப்பான்மை அந்த சாதிக்குள்ளே ஏற்படுவதுதான் அது இயல்பு, அதான் பார்வை.
ஆக நீங்கள் இடஒதுக்கீடில் தொடர விரும்புகிறீர்கள்.
இடஒதுக்கீடு என்ற பார்வைக்கு ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கும் இந்த சமூகத்திற்குள். இந்த TTASocial.com வெப்சைட்டுக்குள்ளார ஒரு கருத்து ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்சி பட்டியல் தொடர்வதா வேண்டாமா, எஸ்சி பட்டியலிருந்து விடுபட்டால் நீ தனிப்பட்டியல் கேட்கிறாயா அல்லது MBC கேட்கிறாயா என்று ஒரு 1600 பேர் இதுவரையும் அதுல பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவுகளிலே கிட்டத்தட்ட 43% மேல் இடஒதுக்கீடு ஷெட்யூல் காஸ்ட் வேண்டாம் என்றும், அதற்கு சரிசமமாக இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் அதுல ஒரு இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறது. அதே போக்கு MBC என்ற பார்வைக்கு பதில் தனி ஒதுக்கீடு என்ற பார்வை இருக்கிறது. அப்ப சமூகம் என்பது ஒரு சிந்தனை ஓட்டத்திற்குள் ஒரு கருத்து உலாவிக் கொண்டிருக்கிற விஷயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே தவறு இல்லை, அதுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
தேவேந்திர தன்னார்வலர் அறக்கட்டளையின் தலைவர் தங்கராஜ். நேயர்களே, இந்த கோரிக்கை குறித்தும் இவரது நிலைப்பாடுகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள், அவை நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். தமிழ்நாட்டில் கல்விக்கடன் பெற்ற மாணவியின் குடும்பத்தினரை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பொதுத்துறை வங்கியின் செயல் மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
கல்வி கடன் பெற்ற மாணவியின் குடும்பத்தினரை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பொதுத்துறை வங்கி இந்த புகார் குறித்த தனது பதிலை 4 வாரத்திற்குள் தனக்கு தெரிவிக்க வேண்டும் என தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடனை பெற்ற மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினரின் புகைப்படத்தை காட்சிப்படுத்திய பொதுத்துறை வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இவர்கள் கடனை திரும்ப செலுத்தாமல் காணாமல் போனதாக கூறும் வாசகத்தையும் வெளியிட்டு துன்புறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் மாஞ்சூர் வங்கி கிளையில்தான் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வங்கியில் பெறப்பட்ட கடனை திரும்ப செலுத்த கூறி தொலைபேசி மூலம் மிரட்டல் விடப்பட்ட காரணத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் தான் கடன் பெற்ற மாணவியின் தந்தை மரணம் அடைந்ததாகவும் அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. பொறியியல் பட்ட படிப்பிற்காக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட 2,00,000 ரூபாய் கடனை 120 தவணைகளில் செலுத்த கால அவகாசம் இருந்த சமயத்திலும் அதற்கு முன்னதாகவே பாதி கடன் தொகையை தாங்கள் செலுத்தியுள்ளதாக புகார் அளித்திருப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். இருந்த போதும் தங்களது புகைப்படங்களை பொது இடத்தில் காட்சிப்படுத்தி துன்பத்திற்கு உள்ளாக்கியதாக அவர்கள் புகார் கூறியுள்ளனர். இந்த புகார் மீது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி முருகேசன் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன் முதற்கட்டமாக பொதுத்துறை வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மும்பை மத்திய அலுவலகத்தின் தலைவர், அதே வங்கியின் மாஞ்சூர் கிளை மேலாளர், நீலகிரி மாவட்ட நீதிபதி, அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகிய 4 பேரும் இந்த புகார் தொடர்பாக 4 வாரங்களுக்குள் தங்களின் பதிலை அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கல்வி கடன் திட்ட பயனாளிகளின் பெயர் மற்றும் புகைப்படத்தை வெளியிட்டு அவர்களை அவமானப்படுத்துவது என்பது மனித உரிமை மீறல் என்று கூறுகிறார் நீதிபதி முருகேசன். குறிப்பாக கிராமப்புற ஏழை பயனாளிகளின் கண்ணியத்தை குலைக்கும் செயல் இது என்றும் அவர் குறிப்பிடுகிறார்.
எஜுகேஷனல் லோனுங்கிறது வந்து புவர் ஸ்டேட்டாவில் இருக்கிறது பேல இருந்து வர்றவங்களுக்கு கொடுக்கறது. அவங்க வந்து வசதியானவங்க பிஸ்னஸ் பண்றதுக்காக வாங்கல. அப்படி இருக்கிற போது கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்ற போது அதை வாங்கிட்டு அதுல மாரட்டோரியம் பீரியட் இருக்கு. அதுக்கு அடுத்து வேற அவங்களுக்கு கோர்ஸ் முடிச்ச ஒரு பாடு 1 இயர் அந்த பீரியட்லாம் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா July 2013 லோன் வாங்குறாங்க. July 2014 1 lakh கட்டுறாங்க. பேலன்ஸ் 1 lakh தான். அதுக்குள்ள போய் அவங்க பேரண்ட்ஸுடைய ஃபோட்டோகிராஃபு அப்புறம் ஸ்டூடெண்டுடைய ஃபோட்டோகிராஃப் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க அப்படின்னா நேச்சுரலி இட் இஸ் அஃப்ரான்ட் டு த ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட்.
என்ன மாதிரியான அழுத்தங்கள் காரணமா வங்கிகள் வந்து இந்த மாதிரி புகைப்படங்களை வெளியிடுறத வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கருத
முடியுங்க? சில ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி படம் வந்து டிஸ்பிளே பண்றதுல தப்பு இல்லைன்னு. அது வந்து இந்த பெரிய பிசினஸ் பீப்புள் அவங்கவங்க எல்லாம் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அது நம்ம அப்ளை ஆகலாம். பட் எஜுகேஷன் லோனுக்கு வந்து இது அப்ளை ஆகக்கூடாது. ஆனா அதை அந்த லாவை இதுக்கு அப்ளை பண்ணி அந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி எஜுகேஷன் லோன் போட்டவங்களையும் இவங்க வந்து குயர்ஸ் பண்றதுக்கு தான். அதாவது ரீபேமெண்ட் ஷெட்யூல உடனே எப்படியாச்சும் உங்க பண்ணி அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த பணத்தை வாங்கணுங்கிறதுக்காகத்தான் வந்து இவங்க பண்றது. இட் இஸ் ஒன் ஆஃப் த கொயர்சிவ் அட்டெம்ப்ட்.
இப்போ இந்த கல்வி கடன் தவிர வந்து என்ன மாதிரியான கடன்களுக்கு வந்து புகைப்படங்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு நீங்க கருதுறீங்க?
என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா அக்ரிகல்ச்சர் லோனு ஹவுஸ் லோனு இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு கார்பரேட்டு அவங்க பிசினஸ்க்கு எடுக்கிறாங்கல்ல அவங்கள வேணும்னா இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணி வாங்கலாம், குயர்ஸ் பண்ணி வாங்கலாம். அதர்வைஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறவங்க பாவம் அவங்க, அப்புறம் கிராமத்துல விவசாயம் பண்றவங்களுக்கு கடன் வாங்குறவங்க இவங்களெல்லாம் நீங்க வந்து இந்த போட்டோ டிஸ்பிளே அது இதெல்லாம் எடுத்தோன்னா நிச்சயமா அது வில்லேஜ்ல வந்து அவங்களுடைய டிக்னிட்டிக்கு வந்து ரொம்ப மோசம். இப்ப இந்த கேஸையே எடுத்துக்கங்க. எஜுகேஷன் லோன்ல வாங்கினது பொண்ணு, இந்த பொண்ணு படத்தை வந்து இந்த மாதிரி போட்டு மிஸ்ஸிங்கு டிஃபால்ட்னு போட்டா அந்த பொண்ணுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுறது? அந்த கான்செப்டும் இருக்குல்லதுல. அதனால எஜுகேஷன் லோனு, அக்ரிகல்ச்சர் லோனு, ஹோம் லோனு இதுக்கெல்லாம் வந்து இவங்க பண்றது வந்து அநேகமா சரிப்பட்டு வராது
என்றார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி முருகேசன்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். அடுத்து சர்வதேச செய்தி குறிப்பொன்று. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் கிரேக்கத்தில் நிலவும் அகதிகள் பிரச்சினை பெரும் குழப்பகரமாக இருப்பதாகவும் தாங்குணா வேதனையாக இருப்பதாகவும் ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு கவலை வெளியிட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியில் பார்த்தோம். அதே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் இன்னொரு நாடான ஹங்கேரி தினமும் 1500 பேர் என்கிற அளவில் வந்து குவியும் குடியேறிகளை தமது நாட்டுக்குள் வரவிடாமல் எல்லையிலே தடுப்பதற்காக இரும்பு வேலி அமைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஹங்கேரியின் எல்லையில் இந்த மாதத்துக்குள் வேலி அமைப்பதற்கான வேலைகள் மும்முரமாக நடக்கின்றன. சிறை கைதிகளை கொண்டு தயாராகின்ற இந்த இரும்பு வேலி சட்டங்களை இராணுவத்தினரும் தொழில் இல்லாதவர்களும் எல்லையில் நடுவார்கள். பொறுத்து கொள்ள முடியாத பிரச்சினைக்கு இதுதான் தீர்வென்கிறது அரசாங்கம்.
ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழையும் இந்த குடியேறிகளை எந்த நாடுமே ஏற்க தயாராக இல்லை. இந்த ஆண்டில் ஐரோப்பாவை வந்தடைவார்கள் என்று நம்பப்படும் சுமார் 1,000,000 மக்களை தங்கள் நாட்டு மக்களுடன் இணைத்துக் கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை.
ஹங்கேரிக்கு இந்த வேலியொரு சோதனை முயற்சி. பால்கன் தீபகற்பம் வழியாக ஹங்கேரிக்குள் வர முயல்கின்ற 1,000,000+ மக்களுக்கு தள்ளி நில்லுங்கள், உங்களுக்கு இங்கு இடமில்லை என்ற செய்தியை வழங்குவதுதான் நோக்கம். கடந்த மாதத்தில் மட்டும் ஹங்கேரி ஊடாக 38,000 பேர் ஐரோப்பாவுக்குள் நுழைந்துள்ளனர். அவர்களின் பாதையில் விரைவில் இரும்பு வேலி வருகிறது என்ற செய்தியாலும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. வரும் வழியில் போலீசாரால் பிடிக்கப்பட்டு எல்லைக்கு அருகில் இருக்கின்ற பதிவு செய்யும் முகாமுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். தஞ்ச கோரிக்கையாளர்களை எதிர்க்கின்ற ஹங்கேரியின் சமிச்சைகளுக்கு மத்தியிலும் அங்கு தன்னார்வ தொண்டர்களும் குடியேறிகளுக்கு உதவி வருகின்றனர்.
Majority are from either Afghanistan, Syria.
பெரும்பாலானவர்கள் ஆப்கானிஸ்தான், சிரியா, ஈராக் போன்ற நாடுகளிலிருந்து வந்தாலும் பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற நாடுகளிலிருந்தும் அதிகமானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
எல்லையின் மறுபுறத்தில் செர்பிய அதிகாரிகள் தங்களின் நாட்டின் வழியாக செல்வோரை கண்டுகொள்வதில்லை, இன்னும் சொல்லப்போனால் ஹங்கேரிக்கான பாதையை அவர்களே காண்பித்து விடுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் எப்பாடுபட்டாவது ஐரோப்பாவில் தஞ்சமடைந்து விட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்ற இவரை போன்றோரை இந்த புதிய வேலியால் தடுத்துவிட முடியுமா என்பது கேள்வியே.
இந்த பயணம் மிகவும் சிரமமாகத்தான் இருக்கப் போகிறது. ஆனால் நாங்களோ வாழ்க்கையை தேடிப் போகிறோம். எதுவும் எங்களை நிறுத்திவிட முடியாது. ஹங்கேரி தொடர்பான இந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.